காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசையே மறக்கலாம், கடலசையே மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசையே மறக்கலாம், கடலசையே மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய என்னில் வருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய என்னில் வருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர பிள்ளைகளே, ஆண்டவருடைய கல்வாரி பலியில் இந்த காலை பொழுது நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கடவுளுடைய பாடுகளை, இயேசுவின் பாடுகளை இன்னும் அதிகம் அதிகமாய் தியானிக்கிறோம். இது தவக்காலம் என்பதனால் இன்றைக்கு நாம் சிலுவை பாதையிலே பக்தியோடு பங்கெடுத்து இயேசுவின் பாடுகளோடு பயணிக்க நல்லதொரு வாய்ப்பை திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த திருப்பாடலுடைய நினைவுக்கு வருகிறது திருப்பாடல் 32:5 வரை இருக்கிற இறைவாத்து இப்படியாக சொல்கிறது. ஆண்டவரே, உம்மில் நான் நம்பிக்கை கொண்டேன், நான் ஒருபோதும் வெக்கமடைய விடாதேயும். எனவே அவர்கள் வைத்துள்ள கண்ணியை நின்று என்னை விடுவித்தருளும், ஏனெனில் நீரே என் அடைக்கலம். அடைக்கலமும் கோட்டையுமாக இருக்கிற ஆண்டவருடைய இதய அன்பில் நாம் எல்லோரும் இடம்பெற, அந்த இதய அன்பு தருகின்ற ஆதரவை, அது தருகிற ஆற்றலை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கண்களை மூடி கரையில்லாத கடவுளுடைய கருணையை நினைத்து பார்த்து உருகி பாடுவோம்.
இயேசுவின் இருதயமே என்னை காக்கும் இதய தெய்வமே, இயேசுவின் இருதயமே என்னை காக்கும் இதய தெய்வமே,
இயேசுவின் இருதயமே என்னை காக்கும் இதய தெய்வமே,
இயேசுவின் இருதயமே என்னை காக்கும் இதய தெய்வமே,
இயேசுவின் இருதயமே என்னை காக்கும் இதய தெய்வமே,
இயேசுவின் இருதயமே என்னை காக்கும் இதய தெய்வமே,
என்னை காக்கும் இதய தெய்வமே,
என்னை காக்கும் இதய தெய்வமே,
இயேசுவின் இருதயமே உன் அன்பினாலே என்னை நிரப்புமே.
இயேசுவின் இருதயமே உம் அன்பினாலே என்னை நிரப்புமே,
இயேசுவின் இருதயமே உன் அன்பினாலே என்னை நிரப்புமே,
இயேசுவின் இருதயமே உம் அன்பினாலே எம்மை நிரப்புமே,
இயேசுவின் இருதயமே உன் அன்பினாலே என்னை நிரப்புமே,
இயேசுவின் இருதயமே உம் அன்பினாலே என்னை நிரப்புமே,
அன்பினாலே என்னை என்னை நிரப்புமே.
உன் அன்பினாலே என்னை நிரப்புமே
இருதயமே, இருதயமே,
இல்லாமல் இறைவிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவம் ஆகியாள் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளை வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமோடு கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுக்கு நேர்மையான மனதோடு நாங்களும் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37 வசனங்கள் 3-4 மற்றும் 12-13 மற்றும் 17-28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வர்களையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கமேயில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றார். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கமேல் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் அவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆள்குழிக்குள் ஒன்று தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்லுவோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்பிவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆள்குழியில் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலின்றி அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்க்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆள்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிலாயத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மாயிலின் வணிக குழுவரை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதால் நமக்கு என்ன பயன், வாருங்கள் இஸ்மாயிலுக்கு அவனை விற்றுவிடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் தம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தார்கள். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மாயிலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள்.
ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் மூன்றுகோளை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினார். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 33 தொடங்கி 43 மேலும் 45 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் ஓமையை கேளுங்கள். நிழக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளரிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தன் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்து கூறியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டு தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஊமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பார்ந்த இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த நாளில் நாம் இணைந்து சிந்திக்க போகிறோம். கொடுமையான குத்தகைக்காரன் எப்படி தன்னுடைய உரிமையாளருக்கு எதிராக அல்லது முதலாளிக்கு எதிராக துரோகம் செய்கிறான் என்பதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. அதுபோல் முதல் வாசகம், யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து தந்தைக்கு எதிராக எப்படி துரோகம் செய்கிறார்கள், தன்னுடைய சகோதரனையே கொல்லக்கூடிய அளவிற்கு எப்படி மனமிறங்கி வந்தார்கள் என்பதை நாம் இந்த நாளில் சிந்திக்க காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற பொழுது வார்த்தையாம் இறைவன் நமக்குள் குடிகொள்ள ஆவியானவர்தாமே தம்மை தொடும்படியாய் தொடர்ந்து ஜபத்தோடு இந்த மறையுறை சிந்தனைக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த இரண்டு வாசகங்களை மையப்படுத்தி நான் வாசித்து தியானித்த பொழுது கடவுள் எனக்கு கொடுத்த மைய கருப்பொருளாய் நான் கண்டுகொண்டது, ஆண்டவரே அருவறுப்பது இதுதான். அப்படிலாம் எப்படி கூட வச்சுக்கோங்க, ஆண்டவர் அருவறுப்பது இதுதான். எதுவென்று சொன்னால் துரோகம். ஆண்டவர் அருவறுப்பது இதுதான் என்றால் அது துரோகம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தின் அடிப்படையில் கடவுளுடைய பார்வையில் அருவறுக்கத்தக்க காரியங்கள் பல இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தின் அடிப்படையில் துரோகத்தை ஆண்டவர் எவ்வளவு தூரம் வெறுக்கிறார் என்பதை இறைவார்த்தையினுடைய பின்னணியில் நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு பரவலாக நம்ம பல நேரங்களில் இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம், நான் நினச்சி கூட பார்க்கல, பயங்கரமான துரோகியாக இருந்திருக்கானே, என்னை ஏமாத்திட்டானே, எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அது பெரும்பாலும் இந்த துரோகம் நமக்கு யார் செய்வா, நம்மளோடு நெருங்கிய உறவில் இருக்கக்கூடியவங்க, நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்க தான் நமக்கு பெரும்பாலான நேரங்களில் துரோகியாக மாறுவார்கள். நண்பர்கள், உடன்பிறப்புகள், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், தகப்பனுக்கு பிள்ளை, பிள்ளைக்கு தகப்பன், இப்படி எல்லாமே உறவு வட்டங்கள் நெருங்கி இருக்கிற இடங்களில் தான் இந்த துரோகம் வந்து தலை தூக்குவதை நம்ம பெரும்பாலான நேரங்களில் பார்ப்போம். நிறைய பேர் நமக்கு துரோகம் செய்வாங்க, ஆனால் இந்த நெருங்கிய வட்டங்கள் நமக்கு செய்கிற துரோகங்கள் தான் மனசில் அப்படி ஆறாத வடுவாக மன்னிக்க முடியாத நிலைக்கு நம்மை தள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வாசகத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட துரோகங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். துரோகம் அப்படின்ற வார்த்தையை நம்ம வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு முறையாக பயன்படுகிறோம். மோசடி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லையா. இன்றைக்கெல்லாம் நிறைய இடங்கள் அப்படி நிறைய காரியங்கள் நடக்கிறது. நீங்கள் இவ்வளோ பணம் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ காசு தரேன், அந்த 100,000 போடுங்க உங்களுக்கு 2,00,000 தரோம் அப்படின்னு சொல்கிறது, மாதம் மாதம் உங்களுக்கு வட்டி தரோம், உங்களுக்கு வந்து அது நிறையா வித்தியாச வித்தியாசமான நூதனமான முறைகளிலெல்லாம் இன்றைக்கி மேட்ரிக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நூதனமான முறைகளில் நிறைய பேர் மோசடி செய்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் டிவியை பார்த்தீங்கன்னா அபிஷியலாவே நிறைய மோசடிக்கான அப்ளிகேஷன்ஸ்னா வருது. ஃபோன்லயே நிறைய மோசடி, 823 அப்படினு சொல்லிட்டா ஒரு இது தமிழ்ல இப்ப நம்ம அதிகமா பார்க்க கூடியது டிவில, அதுக்கு அட்வர்டைஸ் பண்றாங்க இந்த இந்த கேமை நீங்க விளையாடுங்க, எல்லாம் மோசடி தான் பாத்துக்கோங்க. அதுவும் ஒரு விதத்துல துரோகம் தானே, நம்மளுடைய பணத்தை வாங்கி நீங்க இதல போடுங்க அப்படினு சொல்லிட்டு நமக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய காரியம், அது வந்து மோசடி அப்படினு சொல்றோம். அரசியல் வட்டாரத்தில் அது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஊழல் செய்கிறது, அதுவுமே ஊழல் அப்படின்ற வார்த்தையுமே அது துரோகம்தான். மக்கள் நம்பி ஒருத்தரை வந்து நம்முடைய தலைவராக ஜனநாயக முறையில் நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம், ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு செய்ய வேண்டிய பணத்தை உள்வாங்கி வைத்து கொண்டு மக்களுக்கு எதிராகவே அவங்க துரோகம் செய்கிறாங்க. செய்ய வேண்டிய வேலையை செய்யலைட்டுனா அது துரோகம் தானே. அப்படிப்பட்ட காரியங்களும் இன்றைக்கி நடக்கிறத பார்க்குறோம். இப்போ பைபிள் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் பாருங்களேன், யாக்கோபுக்கு நடக்கக்கூடிய துரோகம் இது. ஒரே நாளில் உடனடியாக யாக்கோபுக்கு நடக்கலை, இது ஏற்கனவே யாக்கோபு ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சார், இங்கே யாக்கோபுக்கு அந்த துரோகம் வருகிறது. வாசகத்தின் அடிப்படையில் பாருங்களேன், யாக்கோபுக்கு மனைவிகள் பல, அது விவிலித்தின் அடிப்படையில் நமக்கு தெரிகிறது. யோசேப்பு உடைய அம்மாவை தவிர பில்கா, ஷில்பா அப்படின்னு ரெண்டு மனைவிகளை பற்றி இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்துடைய முதற் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கு. 37:1-12 வரை இருக்கிற பகுதியில் வாசம்னா அந்த 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்புவின் தாயோடு சேர்த்து யாக்கோபுவுக்கு மற்ற இரு மனைவிகளாக இருக்கிற மில்கா, ஷில்பா அவருடைய பிள்ளைகள் தான் அந்த எல்லாரும் சேர்ந்து 12 வந்து நிற்கிறாங்க பார்த்துக்கோங்க. அப்போது ரெண்டு கனவுகளை வந்து வெள்ளந்தியாக யோசேப்பு தன்னுடைய சகோதரரை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நம்ம அப்பா அப்பா நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ற நேரத்தில், எல்லாரும் உட்காந்துருக்க நேரத்தில்தான் யோசேப்பு அந்த கனவை சொல்கிறார். நாங்கள் எல்லாரும் அரிகளில் அந்த புல் அந்த என்ன சொல்கிற நெல் கட்டு, அல்லது அந்த காலத்தில் நெல் இல்லாத காலங்களில் கோதுமை அறந்திருக்கலாம், நாங்கள் அதை அறுத்து கொண்டிருந்தோம். அப்போது என்னுடைய நான் அறுத்து வச்ச கட்டு மாத்திரம் சட்டுன்னு எந்திரிச்சு நேராக நின்றுச்சு, மற்ற எல்லா அன்னைங்களுடைய கதிர்கட்டுகளும் என்ன செய்யுதுன்னா என்னை சுற்றி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்த கனவை அப்படியே சொல்கிறார். உடனே அண்ணன் தம்பிங்களாம் கோவப்பட்டு கேட்குறாங்க, ஏண்டா அப்போல்லாம் நீ வந்து பெரிய ஆள், நாங்களாம் உன்னை சுற்றி வருவோம் அப்படின்றது சொல்கிறியா எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் யோசிப்பு அதை பெருசாக நினைக்க மாட்டார், ஐயா எனக்கு வந்த கனவு நான் உங்கள்ட அப்படியே சொல்கிறேன்னாச்சு அப்படின்ட்டு தன்னுடைய அண்ணன்கள்ட்ட சொல்கிறார். அதே 37 பின்பகுதி அந்த 1-12 வரை இருக்கிற அந்த இறைவார்த்தை பகுதிக்குள்ளேயே இன்னொரு கனவு அவருக்கு வந்துரு மாத்துக்கோங்க. அந்த கனவை சொல்லுகிற பொழுது அப்பாவும் கூட இருப்பார், யாக்கோபு கூட இருப்பார், 11 சேர்ந்து 12 பிள்ளையா யோசேப்பு உட்காந்துருக்கிற பொழுது அப்பா எனக்கு இன்னொரு கனவு வந்துச்சு அண்ணங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் சொல்லுவார். வானத்து 11 விண்மீன்கள், நட்சத்திரம் விண்மீன்களோடு சேர்ந்து சந்திரன் சூரியன் எல்லாம் என்னை சுற்றி வருவது போல நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லும் போது தான் அப்பாவே கேட்பார், அப்போ நீ அவ்வளோ பெரிய ஆளாடா தம்பி அப்படி சொல்லி கேட்பார். அண்ணங்களா அவர் மேலே ரொம்ப கோபம் கொள்ளுவார்கள் அப்படின்ற வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களே, யோசேப்பு மற்றும் சிறிதளவு கூட மனசுக்குள்ள ஒரு கரையில்லாத மனுஷனாக இருக்கிறதுனால தான் தன்னுடைய கனவை அப்படியே தன்னுடைய அண்ணன்கள்ட்ட கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறார். இந்த இந்த காரியத்தை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொன்னால் அண்ணன்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. நமக்கு பின்னாடி பிறந்தவன் இவனை போய் நம்ம வணங்குவதா, இவன் நமக்கு மேலாக ஒருத்தன் வருவதா, இவனை நம்பிதான் நான் வாழ வேண்டிய சூழல் வருமா அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் யாக்கோபு என்ன சொல்கிறாரு, தம்பி உங்கள் அண்ணங்க எல்லாரும் இந்த மாதிரி ஆடுகளை பற்றி கொண்டு மேய்ச்சல் நிலத்தை நோக்கி போயிருக்கிறாங்க, நீ போய் அண்ணங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு வாயா அப்படின்னு சொல்லுகிற பொழுது யோசேப்பு கொஞ்சம் கூட கலக்கம் இல்லாமல் அப்பா சொன்ன இடத்துல போய் கேட்பார். ஆனால் அங்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் சொல்லுவார், அந்த பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறவர் சொல்லுவார், இங்கே தான் அவங்க அண்ணங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க, மாட்டை ஆட்டை பற்றிக்கிட்டு இப்படியே போயிட்டாங்க, நீங்க தள்ளி போய் அந்த பக்கம் பாரு அப்படின்வாங்க. யோசேப்பு சிரத்தை எடுத்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன்களை போக்குற பார்க்கறதுக்கு அவளோட போவார். அப்பா சொன்னது ஒன்று, அண்ணங்களை பார்க்கணும், அண்ணங்க களைப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்தோட ஒரு நேசத்தோட கள்ளங்கபடம் இல்லாத அன்போடு இந்த புள்ளை பார்க்க போகுது. ஆனால் தூரத்தில் வரும் போதையே அந்த அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பாருங்கடா தந்தையின் அன்புக்குரியவன் வருகிறான், இவன் விதண்டாவாதமாக பேசக்கூடியவனாக இருக்கிறான், தன்னை உயர்த்தி பேசக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவனை கொல்லலாம்னு நினைச்சு எல்லாரும் திட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் தான் யாரு, நம்ம ரூபன் சொல்றாரு, ஐயா ஏன் கூல்றீங்க அவனை, அவனை கொண்டு அந்த ரத்தப்பழியை நாம் சுமந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாலம் கிணற்றுக்குள்ளே அவரை இறக்கி விட்டாங்க. நீ பாருங்களே வசனத்தை வாட்ச் பாருங்கள், பாலுங்கிணத்தில் இறக்கி விட்டுவிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க. அந்த வசனத்தை வேணால் வாசிக்கிறேன். தண்ணீர் இல்லாத வெறும் குழி, தம்பியை தூக்கி தண்ணி இல்லாத அந்த கிணத்துக்குள்ளே போட்டாங்க பார்த்துங்க. எவ்வளோ பெரிய ஒரு துரோகம். இன்றைக்கி பல நேரங்களில் கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற துரோகம் என்ன தெரியுமா? இந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளே அக்கா தங்கச்சிக்குள்ளே செய்கிற துரோகம் தாங்க. ஒரே தாய் ஒரே கருவறையிலிருந்து அந்த பிள்ளைங்க வளர்ந்து வருதுங்க. ஒரே தாயினுடைய மார்பில் பாலருந்தி அதே மடியில் படுத்துறங்கிற பிள்ளைங்க எவ்வளோ தூரம் நானா நீயான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் துரோகியாக மாறிடுறாங்க பாருங்கள். தம்பிக்கு கிடைக்க கிடைத்த அந்த புகழ், அவனுக்கு கிடைக்கிற கனவினுடைய விளக்கத்தை புரிஞ்சு கொள்ளாமல் எவ்வளோ தூரத்துக்கு இந்த அண்ணன்மார்கள் கொடூரமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் உணவு இருந்தபடி அமர்ந்த தம்பி அங்கே கிணத்துக்குள்ளே கிடக்கிறான், அண்ணங்காரங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்கன்னா எவ்வளோ பெரிய கல் நெஞ்ச உடையவராக இருக்கிறாங்க. இப்போ பாருங்களே, ஆண்டவர் வந்து யோசேப்பு ஒருவரை கடவுள் முன்குறித்து வைத்துட்டார் அப்படின்னு சொன்னால் எந்த காரணத்தை கொண்டார் அவரை உயர்த்துவார் அப்படின்றதுக்கு நான் யோசேப்புவை ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். அப்போது அவர் கிணத்துல கிடந்தவரை அப்போ தான் யூதா சொல்கிறாரு, சரி பாருங்கள் அதனால் யாருக்கு என்ன பயன், தம்பியை கொண்டே கிணத்துல போகிறதுனால யாருக்கு என்ன பயன், ஒருவேளை நாளைக்கு யாராவது பார்த்துடலாம், அப்போ நம்ம போய் தம்பி செத்துட்டான்னு சொல்லி நம்ம போய் சொல்லி பொய்யா போயிடும், அதனால் நம்ம என்ன செய்யலாம், தம்பியை அவருக்கு விற்று விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரக்கூடிய வணிகர்களுக்கு அவரை விற்று விடுகிறார். இப்போ நான் ரெண்டு காரியம் சொன்னேன் பார்த்தீங்களா, கிணத்துக்குள்ளே யோசேப்பு தூக்கி போடும் போதையும் தன்னுடைய அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து தன்னை விற்கிற பொழுதும் கூட யோசேப்பு ஒரு வார்த்தை கூட பேசலை. கத்தாத செம்மறி கத்தாத செம்மறின்னு நம்ம ஆண்டவர் இயேசுவை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா, யோசேப்பு அங்கே கத்தாத செம்மறியாக இருக்கிறார். இஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் டு ஹிம். அதான் பிரச்சனை அங்கே, என்னுடைய அண்ணன்கள் அப்படி செய்கிறாங்க, எனக்கு என்னுடைய அண்ணன்களுக்கு எப்படி இது தோணுச்சு. ஒரு சில நேரங்களில் நமக்கே இந்த அனுபவம் வரும் பார்த்துக்கோங்க. தட்டாந்தடியாக நம்ம மேலே யாராவது ஒரு பொய்யை சொல்கிறாங்க, தட்டாந்தடியாக நம்ம மேலே ஒரு பழி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் நம்ம அப்படியே ஸ்டன் ஆயிடுவோம், அப்படி ஸ்டன் ஆகி நிற்போம். இல்லை நீயாடா எப்படி அவனுக்கு தோணுச்சு இப்படிலாம் பேசுறதுக்கு அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா. ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் யோசிப் இருக்கிறார். ஏன் அண்ணங்களா, என்னுடைய அண்ணங்களுக்கு எப்படி இதை பற்றி என்னை கொல்லணும்னு எப்படி தோணுச்சு, நான் எப்படி எங்கள் அண்ணன்களுக்கு வந்து ஒரு அதிகாரியாக வரணும்னு ஆசைப்பட்டிருப்பேன், என்னுடைய கனவை இயல்பாக சொல்கிற பொழுது எங்கள் அண்ணன்களால் என்னால் புரிய முடியலையே, அப்போ இவ்வளோ நாளாக இப்படி கல் நெஞ்சத்தோடு வஞ்சகத்தோடு தான் என் அண்ணங்க என்னோட பழகுனாங்களா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் புல்லை அப்படியே குழம்பி போய் தண்ணீருக்குள் நிற்கிறது. அதான் சொல்லுவாங்க, இந்த நடைபிடமாய் மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சில பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்ததில் சொல்லுவாங்க, நடைபெணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு. அடிக்கலாம் தேவையில்லை, அல்லது அவங்களுக்கு காரியங்களை பிடுங்க தேவையில்லை, ஒரு சின்ன செயல் தான் பார்த்துக்கோங்க, அவர் அப்படியே ஆஃப் ஆகிட்டார். என்னடா மனுஷ வாழ்க்கை, இப்படிப்பட்ட உறவுகளோடவா நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெந்து நொந்து வாயற்று போய் அந்த இடத்துல யோசேப்பு நிற்பதாகத்தான் நான் பார்க்குறேன். அப்போது அவர் நினச்சி பார்ப்பார், உறவுகள் எல்லாம் வெறும் நடிப்பா, உண்மையிலேயே உறவுகள் எல்லாம் இதற்குத்தான் என்னை தேடி வந்ததா. எல்லாருக்கும் நமக்கு எதிராக ஒரு துரோகம் நடக்கிற பொழுது, நமக்கு எதிராக நம்பியவர்கள் சதி செய்கிற பொழுது இந்த கேள்வி நமக்கு வரும், அத்தனையும் நடிப்பா, அத்தனையும் நடிப்பா. அதே கேள்வி தான் அன்னைக்கு யோசேப்புக்கு வந்திருக்கும், இதுதான் நான் பிறந்த உலகமா, இப்பேற்பட்ட உலகத்திற்குள்ளேயே நான் வாழுகிறேன் அப்படின்ற கேள்விகளோடு யோசேப்பு அப்படியே நடந்து போகிறார். யோசேப்பு நினச்சிருந்தார்னா கத்தி கூப்பாடு போட்டிருக்கலாம், கத்தி கலகம் பண்ணியிருக்கலாம், அல்லது தன்னை விலை கொடுத்து வாங்குகிறவரிடம் முறையிட்டு இருக்கலாம். எங்கள் அப்பாவோடைய பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அந்த எல்லையை கடற்கரைக்காட்டிலும் கட்டாயம் நான் உங்களை காட்டி நீங்கள் மாட்டி விடுவீர்கள் அப்படிலாம் கத்தலை. அட போய முடிஞ்சு போச்சு லைஃப், இப்படிப்பட்ட மனுஷன் கூட நான் வாழ்கிறேன் அப்படின்னு அந்த அதிர்ச்சியிலேயே அந்த புள்ள என்ன செய்யுது, யோசேப்பு சிறுவனாக அந்த எகிப்து தேசத்தை நோக்கி பயணிப்பதை பார்க்குறோம். யோசேப்புவுக்கும் ஜீசஸ்க்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, சிம்லாரிட்டிஸ் ஆர் தேர். இங்கே என்ன செய்யப்படுறார், இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார், யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுறார். இயேசுடைய ஆடைகளெல்லாம் களையப்பட்டன, அந்த அதே போல் யோசேப்புடைய ஆடைகள் எல்லாம் களையப்பட்டதாக இந்த இடத்துல நம்ம வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா. யோசேப்புக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு துரோகத்தை உடன்பிறப்புகள் செய்தார்கள். நாமெல்லாம் இயேசுடைய உடன்பிறப்புகள் தான், யா தந்தை ஒருவர் என்பதால், அவருடைய மகன் இயேசு என்பதால் நாமெல்லாம் அவருக்கு சகோதர உறவாக இருந்து நம்ம எல்லாரும் இயேசுக்கு எதிராக துரோகம் செய்கிறோம். சீத சிமிலாரிட்டிஸ் எல்லா விதத்திலையும் யோசேப்புவும் ஜீசஸும் அப்படி நெருங்கி ஒட்டி போகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு கருத்தை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். துரோகம் என்பது ஒரு தொற்று நோய், அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து ஒரு தொடர்கதை. எப்படி ஃபாதர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு அனுபவத்தில் கிடைச்சிருக்கும். ஆனால் விவிலியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அப்படியே நான் எடுத்து சொல்கிறேன் பாருங்களேன். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது மனிதனை படைக்கிற பொழுது தன் உருவிலும் சாயலிலும் படைத்து மகிழ்ந்து கலிகூர்ந்து இந்த படைப்பெல்லாம் நீங்கள் ஆண்டு வழி நடத்துங்கள் என்கிற ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு ஒரே ஒரு கட்டளையை தனக்காக அவர் கொடுத்தது, இந்த மரத்துக்கணியை உண்ணாதீர்கள் என்பதுதான். பாருங்களே, அவ்வளோ நேசித்த கடவுள், மொத்த உலகத்தில் 84 லட்சம் உயிர்கள் இருப்பதாக அறிவியல் அல்லது விலங்கியல் உயிரியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 84 லட்சத்தில் நம்மளை ஒரு படைப்பாக படைச்சு இவ்வளோ காரியத்தை கொடுத்துருக்காருன்னு ஆதாமும் ஏவால் நினைக்கல பார்த்துக்கோங்க. எல்லாமே இருந்தாலும் அந்த அழகினுடைய வார்த்தையை நம்பி கடவுளுக்கு துரோகம் செய்கிறார். யார் செய்கிறா? ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து கடவுளுக்கு துரோகம் செய்கிறார். ஏவாளை தான் பாம்பு தூண்டினாலும் இவனுக்கு புத்தி எங்கே போச்சு அப்படின்னு நம்ம கேட்க முடியும். ஆதி பெற்றோர் இறைவனுக்கு எதிராக, படைத்த தேவனுக்கு எதிராக அவர்கள் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்கிறார்கள். வார்த்தையை மீறுவதுதான துரோகம் ஆகுதுங்க, துரோகம் செய்கிறாங்க. அதோட முடிஞ்சு போச்சா? ஆதாம் ஏவாள் அவருடைய பிள்ளைங்களை பாருங்கள், அவங்க பிள்ளைங்க ரெண்டும் வலுக்கட்டுதை பாருங்கள், காயினும் ஆபேலும். அதை பாரு, இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு ஒரு பிள்ளை தாய் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது குழந்தைங்க இருக்கிறது இறக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டங்க, தாங்க முடியாத வேதனை. பேசி பார்க்குற உங்கள் வீடுகளில் அல்லது உங்களுடைய உறவுகளில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. தாயும் தகப்பனும் உயிரோடு இருக்கிற பொழுது பிள்ளை சாகிறது அல்லவா? 10 பிள்ளை இருந்தாலும் சரி, அது ஒத்த பிள்ளை இறந்தாலும் இவ்வளோ பெரிய வேதனையை கொடுக்கும். கடவுளுக்கு எதிராக ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள், துரோகம் செய்தார்கள். இப்போ அவங்க அதை அனுபவிக்கிறாங்க. அண்ணன் தம்பியை கொன்று போட்டு விடுகிறான், ஆபேலை காயின் கொன்று போட்டு விடுகிறான். அண்ணன் தம்பிக்கு எதிராக துரோகம் செய்கிறான், பிள்ளைகள் இருவருமாக அந்த காயின் வந்து பெற்றோருக்கும் எதிராக அந்த துரோகத்தை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியுது. அப்படி நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து வந்தீங்கன்னா பைபிளில் இன்னொரு முக்கியமான ஒரு துரோகம் யாருன்னா ஈசாக். அவருடைய பிள்ளைகள் வந்து ஏசாவும் அவருடைய சகோதரனாக இருக்கிற யாக்கோபு. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல அந்த பகுதி அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். யார் யாருக்கு எதிராக துரோகம் செய்கிறான் அப்படின்னா, யாக்கோபு அது என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய சகோதரன் மூத்த சகோதரனை போல வேடமிட்டு கொண்டு, எப்படி தன் மூத்த சகோதரனை போல அவன் வேடமிட்டு கொண்டு என்ன செய்கிறான், தன்னுடைய தந்தையிடம் போய் ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரனுக்கு துரோகம் செய்கிறான். தன்னுடைய சகோதரனுக்கு தொடக்க நூல் 27வது அதிகாரத்தில் நீங்கள் இந்த பகுதிகள்லாம் நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் வேணால் வாசிச்சு பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், யாக்கோபு இப்போ என்ன செய்கிறாரு, அண்ணனை ஏமாத்திட்டாரு பார்த்துக்கோங்களேன். இப்போ அண்ணன் ஏமாத்தின யாக்கோபா இந்த துரோகம் சும்மா விடுமா? யாக்கோபுக்கு எதிராக பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து துரோகம் பண்ணுறாங்க. தான் நேசித்த தன்னுடைய மகன், அந்த பைபிளில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அந்த பையனை நேசித்தார், அன்பு செஞ்சார் அப்படின்றத தொடக்க 37வது அதிகாரம் 1 முதல் 7 வரை இருக்கிற அந்த பகுதிகளில் தன்னுடைய மகனுக்கு விலையுயர்ந்த உடைகளை கொடுப்பது, கடைசி பிள்ளை அதாவது அந்த கடைநிலையில் பிறந்த பிள்ளைகள் 11வது பிள்ளை அப்படின்றதுனால அந்த பிள்ளை மேலே ரொம்ப ஆசையும் பாசமும் நேசமும் வச்சுருந்தார். நேசிக்கிற பிள்ளைய கொன்று போடுவதன் மூலமாக அந்த துரோகத்தினுடைய வடுவை அந்த இடத்துல அவர் அனுபவிக்கிறத நம்மால் பார்க்க முடியும். அதுபோல் நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டில் இன்னொரு இடத்துல ஆபிரகாம் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகார் என்ன செய்கிறா அப்படின்னா சாராவுக்கு எதிராக துரோகம் செய்வா பார்த்துக்கோங்களேன். சாரா வந்து என்ன குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரோடு இருந்து நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு என் கணவருக்கு இருக்கிற அந்த என்ன சொல்கிறது குழந்தை இல்லாத தன்மையில் இருக்கிற அந்த நிலையிலிருந்து அவரை மீட்டுடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பணிப்பெண்ணுக்கு அவள் வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாள், எனக்கு என்னுடைய வீட்டுக்காரை நீங்கள் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி. அதுபோல் ஆகார் என்ன செய்கிறா அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்த சாராவுக்கு எதிராக துரோகம் செய்கிறா. என்ன, தான் கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்ன உடனே அவள் என்ன செய்கிறா, சாராவை ஏளனமாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார். அப்போ பாருங்களே, இப்போ ஆகார் அப்படி பண்ண உடனே ஆண்டவர் ஆகாருக்கு திருப்பி இன்னொரு கஷ்டம் நடக்குது. என்னது, ஆகார ஆபிரகாம் விரட்டி விட்டார், ஓடு நீ ஓடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டார். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன எல்லா விவிலிய கதாபாத்திரங்களையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். யார் ஒருவன் ஒருவனுக்கு துரோகம் இழைக்கிறானோ அவனுக்கு ஏதாவது விதத்தில் இன்னொரு விதத்தில் கடவுள் இந்த கஷ்டமான காரியமாக இருக்கிற இந்த துரோகத்தினுடைய அந்த வடுக்களை உணரக்கூடிய சூழலுக்கு கடவுள் தள்ளிவிடுகிறார். இயேசுவின் வாழ்க்கையில் என் அன்பு பிள்ளைகளே, இவர்கள் எல்லாம் சின்ன சின்ன விதத்தில் அந்த துரோகத்தை அனுபவிச்சாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துரோகத்தை முழுவதுமாக அனுபவித்த ஒரு மனிதனாக நான் பார்க்கிறேன். கல்வாரிக்கு போகிற அந்த சூழ்நிலையில் தன்னுடைய பெற்ற தாயை தவிர முகம் தெரியாத மக்கள் அத்தனை பேர் நிற்கிறார்கள். இருக்கிறவர்கள் முகம் தெரிந்த மக்கள் அத்தனை பேர் நிற்கிறார்கள். ஒருத்தர் கூட அவருக்காக இறங்கி வரவில்லை, கண்ணீரும் வடிக்கவில்லை. அந்த கூட்டத்தில் நான் சிலுவை பாதையிலே நாம் தியானிக்கிற பொழுது ஒரு சில கதாபாத்திரங்களை மட்டும்தான் நம்மால் குறித்து பார்க்க முடிகிறது. ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டம் அவரை கண்டுகொள்ளாமல் தானே இருந்தது. மிகப்பெரிய ஒரு துரோகம். சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை, சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை பற்றி பேசுகிறார், நோயாளிகளை குணமாக்குகிறார். யாருமே அந்த இடத்தில் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லாத நிலை உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் கட்டாயம் இருக்கும். எத்தனையோ பேருக்கு நாம் காரியங்கள் செய்து கொடுத்துருப்போம். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது நம்மளை தாங்கி பிடிக்க, நம்மளை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே என்கிற அங்கலாய்ப்பு நம்முடைய மனதிற்கும் வந்து போயிருக்கும் என்று தான் நினைக்கிறேன். அதே போல் நம்ம இந்த காரியத்தை யோசிச்சு பார்க்கணும். மக்களே, நம்ம யாரோட நண்பனாக இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை, அவ்வளோ தூரம் நெருக்கமான நண்பர்களாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கடவுள் விரும்பாத அந்த துரோகத்தை நம்ம யாருக்கும் செஞ்சிட வேண்டாம் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். எண்ணிக்கை புத்தகம் 14:18 இப்படியாக சொல்கிறது, ஆண்டவர் சினம் கொல்ல தாமதிப்பவர், அருள் இரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர். அருமையான வார்த்தைகள். ஆண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர், அருள் இரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர், குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர், எந்த விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்வர்களை விட்டு விடாதவர். பியூட்டிஃபுல் வேர்டு, பார்த்துக்கோங்க. எந்த விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்வர்களை விட்டு விடாதவர். பிரியமான பிள்ளைகளே, துரோகத்தை நாம் ஒருபோதும் ஒரு ஆயுதமாக எடுக்கக்கூடாது. 1 Corinthians 10:13 இப்படியாக நமக்கு சொல்கிறது, சவுல் தன் துரோகத்தின் முன்னிட்டு மடிந்தார். 1 Corinthians சொல்கிறது, சவுல் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணார். பெரிய பகுதி நானே ஏற்கனவே ஒரு முறை திருப்பலியில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நீங்கள் அந்த சாமுவேல் புத்தகத்தில் இருக்கிற அந்த பகுதிகளானே கூட எடுத்து வாசித்து சவுல் எந்த அளவுக்கு கடவுளுக்கு முன்னாடி ஒரு துரோகத்தை செய்யக்கூடியவனாக இருந்தான் அப்படின்னு நீங்கள் வாட்ச் பாருங்கள். எரேமியா புத்தகம் 3:11 அது என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்பிக்கையற்ற இஸ்ரேல் நம்பிக்கை துரோகம் செய்த யூதாவை விட நேர்மையானவள். நம்பிக்கையற்ற இஸ்ரேல் நம்பிக்கை துரோகம் செய்த யூதாவை விட நேர்மையானவள் அப்படின்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 119:158 என்ன சொல்லுது அப்படின்னா, துரோகம் செய்பவரை அருவறுப்போடு பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், துரோகம் செய்பவரை அருவறுப்போடு பார்க்கிறேன். யாராவது நமக்கு பக்கத்தில் நிற்கும் போத குளிக்காமல் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நாஸ்டி, நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். யாராவது இந்த மாதிரி புண்ணும் சொறியும் சொங்குமாக வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இது மாதிரி நிறைய அருவறுப்பான காரியங்கள் நிறைய இருக்கிறது இல்லையா. அதே போல் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ யாருக்காவது துரோகம் செய்யக்கூடிய மனநிலையோடு நீ வந்து நிற்கிற எனக்கு முன்னாடி அப்படின்னா நான் உன்னை பார்த்து அருவறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதே ஆண்டவர் தான் சொல்லுவார், உங்களுடைய பலி என்ன செய்யறேன் அதை பார்த்து திருவிழாக்களை நினைச்சு நான் அருவறுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே வார்த்தையை இந்த இடத்துலையும் சொல்றாரு, நீ உன் சகோதரனுக்கோ உன் சகோதரிக்கோ அல்லது உன் பிள்ளைகளுக்கோ உன்னுடைய உன்னை நம்பி வாழ வந்த வாழ்க்கை துணைக்கோ பெற்றவர்களுக்கோ நீ எதிராக நீ துரோகம் செய்கிறாய் என்று சொன்னால் உன்னை குறித்து நான் அருவறுக்கிறேன். இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம ஆழமாக நினைச்சு பார்க்கோம். ஆண்டவர் நம்மளை அன்பு செய்யறது தான் படைச்சார். ஆண்டவர் நம்மை அன்பு செய்வதற்குத்தான் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். அருவறுக்கிறதுக்காக நம்மளை படைத்தாரு. இன்னைக்கு வரலாற்றில் பாருங்கள் எவ்வளவோ துரோகத்தின் மூலமாக சாய்ந்து போன வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. இலங்கை போர் வந்து சிங்களத்திற்கும் இலங்கை நம்முடைய தமிழ் ஈழ மக்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் ஒரு விதத்தில் எதிர்பாராத ஒரு முடிவை சந்தித்ததற்கு காரணம் கூட அங்கிருக்கிற ஒரு மனிதனுடைய துரோகமாகத்தான் சொல்லப்பட்டது. கருணா என்கிற மனிதன் தன்னுடைய துரோகத்தினுடைய வெளிப்பாட்டை காமித்த பின்தான் இந்த ஈழ போருடைய முகமே மாறியது என்று வரலாற்று சுவடுகள் நமக்கு சொல்லுகிறது. புரூட்டஸ் காலத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் இல்லை, யூடியூப் புரூட்டஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறேன் இல்லையா. அப்போ வரலாற்றில் பார்க்க முடியும், இதிகாசங்களில் பார்க்க முடியுது, எல்லா இடங்களிலும் இந்த துரோகம் என்பது ஒரு அழிவை நோக்கிய ஒரு காரியத்துக்கு நம்மை இட்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால நாம் இந்த நாளில் யோசிச்சு பார்ப்போம். இதை பற்றி நான் நிறையா சொன்னதுனால நற்செய்தியை ரொம்ப சுருக்கமாகவே நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த கூலிக்காரன் அந்த ஒருத்தண்டு போய் குத்தகைக்கு தான் கொடுத்துட்டு போகிறார். ஓனர் கொடுத்துட்டு போகும்போது சும்மா கொடுத்துட்டு போல பாருங்கள், காவல் மாடம் கட்டி பிழிவு குழி வெட்டி நல்லா டெவலப் பண்ணி போகும் போது கொடுத்துட்டு போகிறார், பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த குத்தகைக்கு எடுத்தவன் என்ன செய்கிறான் பாருங்களே, அனுப்புகிற ஆளை கொன்று போட்டு விடு, அடித்து விரட்டி விடுறான். கூட்டமாக அனுப்பி வைக்கிறார், அவர்களையும் அவன் விரட்டி விடுறான். கடைசியாக தன்னுடைய சொந்த மகன் அனுப்புகிறாரு, இவன் தான்டா சொத்துக்குரியவன், இவனை போட்டு தள்ளிட்டம்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டுமாக அந்த துரோகத்தினுடைய வடுக்களை அவர்கள் செய்து கொண்டு இருப்பதை விபுலி நமக்கு சொல்லுகிறது. இறுதியாக அவங்களுக்கு நடந்தது என்ன அப்படின்றது விபுலிய பகுதி நமக்கு சொல்லுகிறது. இது அப்படியே நம்ம விபுலியத்தினுடைய வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, ஆண்டவர் தொடக்கத்தில் இந்த உலகத்தை படைத்த பிறகு மனிதன் தன்னுடைய அன்பை பிரிந்து போகிற பொழுது இறைவாக்கினர்களை அனுப்புகிறார், அப்புறம் நீதி தலைவர்களை அனுப்புகிறார், ஞான மெய்ப்பர்களை அனுப்புகிறார், இப்படி அரசர்களை அனுப்புகிறார். இவர்களுக்கெல்லாம் சொல்லி 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 காது கொடுத்து நம்ம கேட்காததுனால, கேட்பது போல கேட்டுட்டு அப்புறம் நம்ம மறந்துட்டு போகிறதுனால தான், என்னடா இது, யார் அனுப்பினாலும் இந்த மக்கள் எனக்கு குரல் கொடுக்க தயங்குகிறார்களே, அல்லது ஒரு கொடுக்குற குரல் நீண்ட நாட்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒன்றாக இல்லையே அப்படின்னு நினச்சி தான் கடவுள் என்ன செய்கிறார், தன்னுடைய ஒரே மகனை நேசித்த ஒரு மகனை இந்த உலகத்திற்கு மனுஷனாகவே அனுப்பினார். அவர் கடவுளாக இந்த உலகத்துக்குள்ளே வரலங்க, மனுஷனாக வந்தார். உங்களைப் போல என்னைப் போல ஒரு தாயினுடைய வயிற்றிலே 10 மாதம் இருந்து இந்த உலகத்திற்குள் பிறந்து எல்லா நிலைகளையும் நம்மை போல வாழ்ந்தார் இல்லையா. எப்படி அந்த மகனையே அந்த குத்தகைக்காரங்க கொண்டு போட்டாங்களோ அதுபோல தாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு எடுத்துக்கிட்டால் அவங்க எல்லாரும் சேர்ந்து இயேசுவை கொன்று போட்டார்கள். இயேசு பிறந்தார், இறந்தார், உயிர்த்தார். உண்மைதான், அதுதான் விசுவாசத்தின் மறைபொருள். இன்றைக்கும் நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய சகோதர பிள்ளைகளுக்கு, நம்மை நம்பி வர்றவங்களுக்கு நாம் துரோகம் செய்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவரை நம்ம கொண்டுகிட்டே இருக்கிறாங்க, ஒரு மனிதன் ஒரு முறைதான் சாக முடியும். ஆனால் நாம் செய்கிற இந்த துரோகத்தின் மூலமாக கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணிப்பொழுதுமாய் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். மாட்சி நிறைந்த அந்த சிலுவையின் வாயிலாக நமக்கு மாண்பு நிறைந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கு வந்த இயேசு ஆண்டவர் ஒரு முறை அதை செய்து காமித்தார். நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய சகோதரர்களுக்கு எதிராக துரோகம் செய்கிற பொழுது, நம்பி வந்த மக்களுக்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய விதத்தில் நாம் எதிர்வினை ஆற்றுகிற பொழுது இறைவனையே நாம் நுகடிக்கிறோம், அவருக்கு எதிராகவே நாம் துரோகம் செய்கிறோம். இந்த ஒரு உணர்வோடு சிந்தித்து பார்ப்போம், நண்பனாக இருக்க முயற்சி செய்வோம். முடியவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் துரோகம் செய்யக்கூடிய மனநிலை அற்றவர்களாக வாழ்வதற்கு இந்த நாள் திருப்பள்ளியிலே இவளுடைய வாசகங்கள் சொல்லுகிற இதன் அடிப்படையில் சிந்திப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் அனைத்து மரப்பிரிக்கிலிருந்து